செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் சங்கம் உணல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய குரல்கள் தெரிந்து தெளிதல் அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குரல் அறம்பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும். இதனுடைய விளக்கம் என்னன்னா, அறம் பொருள் இன்பம் உயிர் காரணமாக ஏற்படும் அச்சம் எனும் இந்த நான்கு வகையிலும் ஆராய்ந்து பார்த்த பின்னரே ஒருவனை ஒரு வினைக்கு உரியவனாக தெளிய வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குரல் அரிய கற்று ஆசு அற்றார் கண்ணும் தெரியும் கால் இன்மை அரிதே வெளிறு. இதனுடைய விளக்கம், கற்றதற்கு அரிய நூல்களை கற்றுத் தேர்ந்து எந்தவித குற்றமும் இல்லாமல் இருக்க கருதப்படுவர்கள் கூட ஆராயும்போது அந்த அறியாமையை முற்றிலும் இல்லாதிருத்தல் என்பது அருமையாகவே இருக்கும் என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களே, இன்று சாதனை புரிந்த இரண்டு பெண்மணிகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒரு பாடலுடன் உள்ளே சொல்வோமா? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறது லலிதாம்மா அவர்கள். அதாவது உடலும் மனமும் சோர்ந்து தன்னை கவனித்துக் கொள்ளவே பலரும் சிரமப்படும் 85 வயதில் சமூக செய்வதற்காக காலையிலேயே கிளம்பிவிடும் லலிதாம்மாவை பார்த்து மக்கள் ஓடி வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து தன் வீட்டு பெண் போல நலம் விசாரிக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் குழந்தைகள் பள்ளி சென்று படிக்கவும் பெண்கள் அறியாமையிலிருந்து விடுபட்டு கல்வி பெறும் நோக்குடன் இல்லந்தோறும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சமூக பணியாளரான லலிதாம்மா அவர்களை 1985 ஆண்டு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஆதீன மடம் சார்பில் நியமித்திருக்கிறார். அந்த பகுதியில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று குழந்தைகளின் கல்விக்காக நாள்தோறும் நடையாய் நடந்து அவர்களது பெற்றோர்களிடம் பேசி குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்பி வைக்கிறார் இவர். பெண்களுக்கு அரசாங்கம் வழங்கும் அனைத்து திட்டங்களும் கிடைத்திட இணைப்பு பாலமாக திகழ்கிறார். படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, கணவரை இழந்த பெண்களுக்கு விதவை உதவித்தொகை, முதியோருக்கு உதவித்தொகை, கற்பிணி பெண்களுக்கு மருத்துவ உதவி என்று அரசு உதவி அனைத்தும் கிடைக்க துணை நிற்கிறார். நாள்தோறும் அரசு பள்ளி, ஊட்டச்சத்து மையம், சத்துணவுக்கூடம், அரசு மருத்துவமனை போன்ற இடங்களுக்கு செல்கிறார். வகுப்புக்கு வராத மாணவர்களின் பட்டியலை பெற்று அவர்கள் வீடுகளுக்கு சென்று விசாரிக்கிறார். உடல் நலம் குறைந்த குழந்தைகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை தருகிறார். இத்தனை வயதிலும் உழைத்தம்மா நடந்தேதான் வருகிறார். தையல் மிஷின், கிரைண்டர் எந்த உதவியாக இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு அழைத்து போய் வாங்கி தருவாங்க என்று நெகிழ்ந்து போய் சொல்கிறார்கள் அந்த பகுதிவாசிகள். உதவி கேட்டால் நண்பர்களே கைவிடுகிற காலத்தில் வீடு தேடி சென்று அவர்களுடைய தேவையை உதவி செய்கிறார். இந்த பண்பால் தான் குன்றக்குடி மக்கள் அவரை லலிதாம்மா என்று அழைக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை இருந்துட்டாரு. பெண்ணோட கல்யாணத்துக்கு உதவி பெற சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. திருமணத்துக்கு அரசு தரும் திருமண உதவி நிதவி கிடைக்க செஞ்சேன். 50,000 பணமும் 4 கிராம் தங்கமும் அந்த பெண்ணோட கல்யாணம் சிறப்பாக நடந்துச்சு என்று இன்றைக்கும் லலிதாம்மா சொல்லி மகிழ்ந்துறாங்க. கடந்த 33 ஆண்டுகளாக சமூக சேவையை பணியாற்றி வந்து நாளும் அந்த லலிதாம்மா சோர்ந்து போல கணவரை பிரிந்து மகனை இழந்து மருமகளோடு வாழும் லலிதாம்மாவின் சேவை சேவைன்றது அவங்களுக்கு சுவாசத்தை போல அப்படின்னு சொல்றாங்க.
No.
எண்ணி துணிந்தால் எதுவும் தடையல்ல என்பதற்கு உதாரணமாக இந்திய ஆட்சி பணிக்கு அதாவது ஐஏஎஸ்க்கு தேர்வாகியுள்ளார் மதுரையைச் சேர்ந்த ஒரு பெண் பூரண சுந்தரி. இவர் பார்வை சவால் கொண்ட மாற்றுத்திறனாளி. அவருடைய சாதனை அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாகவே மாறியிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஐஏஎஸ் தேர்வில் 286வது இடம் பிரிந்து சாதனை புரித்துள்ளார். 2019 இந்திய குடிமைப்பணி தேர்வுகள் வெளியாகியது. இதில் 2019 தேர்ச்சி பெற்றவர்கள் 829 பேர். அதில் இவரும் ஒருவர். மதுரை சிம்மக்கல் அருகே உள்ள மணிநகரம் என்ற பகுதியைச் சேர்ந்த முருகேசன் ஆவுடை தேவி தம்பதி இவருடைய புதல்வி. பார்வை சவால் கொண்ட மாற்றுத்திறனாளி மகள்தான் பூர்ணசுந்தரி. இவருடைய 5வது வயதில் இவருடைய பார்வை நரம்பு சுருங்கியதால் பார்வை இழந்தார். இருந்தபோதிலும் தன்னம்பிக்கையோடு தனது கல்வியை தொடர வேண்டும் என்று எண்ணி 9வது வகுப்பிலிருந்து முதல் மாணவியாகவே இவர் தேர்ச்சி பெற்று வந்துள்ளார். சிறு வயதிலிருந்து ஒரு மாற்றுத்திறனாளி கல்வி கற்பதில் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் தான் தன்னை சாதிக்க தூண்டியதாக இவர் சொல்கின்றார். 2016 டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வு, வங்கி போட்டித் தேர்வு, குடியுரிமை பணித்தேர்வு என்று 20க்கும் மேற்பட்ட போட்டித் தேர்வுகளை மனம் தளராமல் எழுதியிருக்கிறார். போட்டித் தேர்வுகளில் தோல்வியடைந்தாலும் கூட நிச்சயம் ஒரு நாள் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெறுவேன் என்ற முனைப்போடு தேர்வுகளை எழுதி வந்தார். 2018 வங்கி தேர்வில் வெற்றி பெற்று அரசு ஊரக வளர்ச்சி வங்கியில் கிளர்க்காக பணிபுரிந்து வரும் நிலையில் 4வது முறையாக கடந்த ஆண்டு குடியுரிமை பணிக்கான தேர்வு எழுதினார். அதில் வெற்றியும் பெற்று 286வது இடத்தில் உள்ளார். தேர்வு குறித்து சொன்ன பூர்ணசுந்தரி, நான் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக இருந்து கொண்டு இந்த வெற்றி இலக்கை அடைய எண்ணற்ற சவால்களை சந்தித்தாலும் எனக்கு மிகவும் பேருதவியாக இருந்தது என்னுடைய பெற்றோர்கள். அவர்கள் பாடங்களை எனக்கு படித்து காண்பித்து அதை கேட்டு மனனம் செய்து கற்றுக்கொண்டேன். போட்டித் தேர்விற்கு நான் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் தங்கிய போது அங்குள்ள நண்பர்கள் கொடுத்த உற்சாகம் எனக்கு வெற்றியாக இருந்தது. சிறுவயது முதல் என் அம்மா சொல்லித்தரும் பாடங்களை நன்று கவனித்துக் கொண்டதால் போட்டித் தேர்வுகளில் இது உதவியாக இருந்தது. என் தாய் எனக்கு ஆசிரியராகவும் இருந்தார் என்று பெருமைப்பட கூறுகிறார் இந்த மாற்றுத்திறனாளி. தான் சந்தித்த சவால்களை, என்னை ஆட்சிப் பணியில் அமர வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் நிர்வாக ரீதியாக முடிவுகளை எடுக்கவும் திட்டங்களை வகுக்கவும் வேண்டும் என்று தூண்டியது. இப்பொழுது அது சாத்தியமானது என்று கூறுகிறார். என்னை போலவே மாற்றுத்திறனாளிகள் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து போராடினால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இவருடைய பணிகளை நம்முடைய சங்கம் வானொலி மனதார பாராட்டுகிறது. இதுபோன்ற திறமை உள்ளவர்கள் மென்மேலும் மேலே வர வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்த பாடலுக்கு செல்வோமா?
அல்ல. பெரும்பாலான வீடுகள் பாஃபட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா நம்பிக்கைக்குரிய பாஃபட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ் வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும் மார்கேஜ் மாஸ்டர்ஸ். 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட். தொலைபேசி எண் 630-7171 அல்லது 021-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்டு சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்து இல்ல அந்த சவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா? குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போன போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாம்.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer our Manukau Branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
அடுத்து நீங்கள் கேட்க விருப்பது முத்தமிழ் சங்க அறிவிப்புகள்.
முத்தமிழ் சங்கத்தின் உறுப்பினராகிவிட்டீர்களா? புலம் பெயர்ந்து வாழும் நாம் நம் நலனிற்காகவும், நம் குழந்தைகளின் எதிர்கால நன்மைக்காகவும், சங்கத்தின் நன்மைக்காகவும் முத்தமிழ் சங்கத்தில் உறுப்பினரகுங்கள். முதல் முயற்சியாக இந்த ஆண்டு முதல் நம் சங்க உறுப்பினர்களுக்கு நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நிறுவனங்களில் இருந்து சில சலுகைகள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களுக்கு முத்தமிழ் சங்கம் .co.nz/membership என்ற இணையதள முகவரியிலோ அல்லது சங்கத்தின் செயலாளர் திரு கதிரவன் அவர்களை 021-166-5166 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளவும். தமிழ் அன்பால் இணைவோம், தமிழர் பண்பால் உயர்வோம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சங்கம் நிகழ்ச்சியினை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் www.planetaudio.org.nz/muthamilsangam என்ற இணையதள முகவரியிலும் கேட்டு மகிழுங்கள்.
நேர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். இன்று சாதனை புரிந்த இரு பெண்மணிகளை பற்றி பார்த்தோம். இதோ நமக்காக கதை சொல்ல வருகின்றார் அன்னபூர்ணி அவர்கள். இது குழந்தைகளுக்கான கதை நேரம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குழந்தைங்களோட கதை நேரம் பகுதியில் இன்னைக்கு மகாபாரத்லேருந்து சில கதைகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். மகாபாரதம் சொன்ன உடனே எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது, என்னை ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர் வந்து கர்ணன். கர்ணன் நான் வந்து சின்ன வயசில் போர்டிங் ஸ்கூலில் மதுரையில் படித்தபோது லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு ஹாஸ்டலுக்கு வந்தோன்னா அடுத்த லீவுக்கு தான் நம்ம அந்த வாசப்படியே பார்ப்போம். அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஸ்கூல். அப்போ வருஷத்தில் ஒரு தரமோ ரெண்டு தரமோ ப்ரொஜெக்டர் கொண்டு வந்து ஹாஸ்டலில் சினிமா போட்டு காமிப்பாங்க. இதுதான் வந்து ஒரே ரெக்ரியேஷன் எங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயம் வந்து நான் 7th படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு கர்ணன் படம் கொண்டு வந்து போட்டு காமிச்சாங்க. அந்த படத்தில் சிவாஜியோட நடிப்பாக, அந்த கம்பீரமாக, அந்த கேரக்டராக என்ன சொல்ல தெரியல, கர்ணன் அப்படி ஒரு மனசில் ஆழமாக பதிஞ்சு போன ஒரு படம். அர்ச்சந்திரா படத்தை, அர்ச்சந்திரா நாடகத்தை பார்த்துட்டு காந்தியடிகள் தான் எப்படி பொய் சொல்லக்கூடாது அப்படின்றத ஒரு சபதமாக எடுத்துக்கிட்டாரோ, அந்த மாதிரி இந்த கர்ணன் படத்தை பார்த்துட்டு நான் ரெண்டு விஷயத்தை என் மனசில் ஆழமாக வச்சுக்கிட்டது உண்டு. ஒன்று, எந்த காலகட்டத்திலையும் நட்புக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணணும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை வந்து, பொருள் உதவி பண்ணாட்டியும் கை உதவி வாய் உதவி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கையால் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், வாயால் நல்லதுங்களை பேசி நல்ல விஷயங்களை பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து மனசில் நல்லா ஆழமாக பதிஞ்சு போனது. இன்றைக்கி கர்ணனோட கொடைத்தன்மையை பற்றி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். கதைக்குள்ளார் போவோமா? திரௌபதி கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க, கிருஷ்ணா தர்மம் பண்ணுறதில் இந்த உலகத்தில் சிறந்தவங்க யார், தர்மர் தானே பேர்லேயே தர்மத்தை வச்சிருக்காரு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, திரௌபதி உன்னோட சந்தேகம் இன்னைக்குள்ளே உனக்கு நிவர்த்தி பண்ணிடுறேன், உன்னோட சந்தேகம் நியாயமானது தான், அதை இன்னைக்குள்ளே உனக்கு நிவர்த்தி பண்ணிடுறேன்னு சொல்லி சிரிக்கிறார். அப்போ ரெண்டு பெரிய மலை மாதிரி செல்வங்களும் பணமும் பொருளும் தங்கமுமா ரெண்டு மலையாக உண்டாக்குறார். உண்டாக்கி பஞ்ச பாண்டவர்களை கூப்பிட்டு தர்மர்கிட்ட சொல்கிறாரு, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளற இந்த ரெண்டு மலையையும் நீ தான தர்மம் பண்ணியிருக்கணும், பண்ணிட்டீன்னா இந்த உலகத்திலே சிறந்த தர்மவான் நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு வெட்டி 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 போற வர்றவங்களுக்கெல்லாம் அள்ளி 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 கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மலை வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு, அரைவாசி கூட குறையல. உடனே கிருஷ்ணர் வந்து சிரிச்சுக்கிட்டேவும் திரௌபதிக்கு சொல்கிறாரு, நாளைக்கு இதே நேரம் உனக்கு இதுக்கான விடை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மறுநாள் கிருஷ்ணர் வந்து கர்ணனை கூப்பிட்டு அனுப்புறாரு. கர்ணன் வர்றான், இதே போல ரெண்டு பெரிய மலையை உண்டாக்குறாரு. தங்கம் பொருள் செல்வம் எல்லாம் வச்சு ரெண்டு பெரிய மலை, ரெண்டு மலையை உருவாக்கி கர்ணன் கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த ரெண்டு மலையையும் நீ தான தர்மம் பண்ணிருக்கணும்னு சொல்றாரு. கர்ணன் சரின்னு அது கொத்துக்கிறார். அப்ப அந்த பக்கமா ஒரு ரெண்டு பேரு நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் கேக்குறான், நீ எங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு இன்னொருத்தனை பார்த்து கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் வெளியூர்லேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன், இந்த ஊரில் வந்து கர்ண மகாராஜான்னு ஒருத்தங்க இருக்காங்களாம், அவர் ரொம்ப தான தர்மம் பண்ணுவாராம், அவர்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்லி ஏதோ என்னோட வயிற்று பாட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேன்னு சொன்னோடனே, நானும் கர்ண மகாராஜாவை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டவன் சொல்கிறான். எதுக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்ட உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், என்னோட மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ராஜ வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்கு, ரொம்ப செலவாகுது, அதனால நான் போய் கர்ண மகாராஜாவை பார்த்து ஏதோ எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டுக்கிட்டு கேட்கறதுக்காக போயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம், ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்த கர்ணன் ரெண்டு பேரையும் கையை தட்டி கூப்பிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் கர்ணனை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, அதனால அவங்க ரெண்டு பேரும் இந்த கர்ணன் கூப்பிட்ட உடனே வர்றாங்க. வந்து என்னன்னு கேட்ட உடனே, அந்த மனைவி உடம்பு சரியில்லாதவனுக்கு வலது பக்கத்து மலையையும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனுக்கு இடது பக்கத்து மலையையும் கொடுத்து ஆளுக்கு ஒரு மலையை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ உடனே அந்த தர்மம் முடிஞ்சு போச்சு, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மலையை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே வந்து திரௌபதியை கேட்குறாரு, திரௌபதி உனக்கு இப்போ யார் உலகத்திலே சிறந்த தர்மவான்றதுக்கு பதில் கிடச்சிருச்சான்னு கேட்குறாரு. திரௌபதிக்கு பயங்கர அவமானமாக போச்சு. கர்ணன் வந்து தர்மம் பண்ணுறதுல சிறந்தவன் நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம கர்ணனை மட்டம் தட்டணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தானே நம்ம இப்படி கேட்டோம், ஆனால் அவன் வந்து அதுலேயும் ஜெயிச்சிட்டானேன்னு சொல்லி தனக்குள்ளே ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டாங்க. அதனால் தர்மம் பண்ணுறதில் கர்ணனை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. கண்ணதாசன் ஒரு இதில் எழுதுவார், கஷ்டப்பட்டு உழைக்கிற பெண்களுடைய கைகள் வந்து எப்படி கன்றி செவந்து போகுதோ அதே போல கர்ணனுடைய கைகள் கொடுத்து கொடுத்து செவந்து போயிடுச்சு அப்படின்னு எழுதுவார். அந்த மாதிரி கர்ணனோட கொடைத்தன்மைக்கு ஈடாக உலகத்தில் வேற யாரையுமே எதையுமே உலகத்தில் யாரையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து தன்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு என்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்ற வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்றதான் வரமாக வாங்கிட்டு வந்திருப்பார். அதனால் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு தான் சொல்லுவேன், உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கர்ணன் படத்தை போட்டு காமிங்க, கண்டிப்பாக என்ன இம்ப்ரெஸ் ஆகி நான் மனசில் இன்ன வரைக்கும் வச்சுருக்க மாதிரி உங்கள் குழந்தைங்களும் இம்ப்ரெஸ் ஆகி அவங்களும் மனசில் நல்ல எண்ணங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேயா? அடுத்த வாரம் அதே மாதிரி இன்னொரு கதையோட, கர்ணனோட இன்னொரு கதையோட உங்களை பார்க்கட்டுமா? நன்றி, வணக்கம்.
நன்றி அன்னபூர்ணி அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு நல்ல ஒரு கதையை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைய இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் நல்ல பல தகவல்களுடன் சந்திக்கின்றேன். அதற்கு முன்பாக உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய பங்களிப்பையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். சங்க மாணலிக்கு நீங்களும் உதவலாம், உங்களுடைய குரல்கள் மூலமாக, உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக. அதனை எதிர்பார்த்து அடுத்த வார நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
இவையும்